தேவன் ஆசிர்வதிப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணிய குடும்பம் பெருகியது. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபுக்கு 12 புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் பிதாக்களாக ஆனார்கள். ஒரு பஞ்சத்தின் நிமித்தமாக தேவனுடைய ஜனங்கள் எகிப்துக்கு குடிபெயர்ந்தார்கள். அதற்கடுத்த நூற்றாண்டுகளில் அவர்கள் 70 பேர்கள் அடங்கிய ஒரு கூட்டு குடும்பம் என்பதிலிருந்து ஏறத்தாழ 2,000,000 ஜனங்களாக பெருகினார்கள். அவர்கள் வளர்ந்து பெருகியபோது அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். ஆனால் உதவி வேண்டி அவர்கள் எழுப்பிய கூக்குரலை தேவன் கேட்டு அவர்களை விடுவித்தார். பாடம் 6. இரத்தம். யாத்திராகமும் 12 அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இனவாத ஒடுக்குமுறை மனிதகுல வரலாற்றின் மிகப்பெரிய தீமைகளில் ஒன்றாக இருந்து வந்துள்ளது. மிகவும் பண்டைக்காலத்தைய உதாரணங்களுக்குள் ஒன்று எகிப்தில் கட்டாய உழைப்புக்காக கொத்தடிமைகளாக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களுடன் தொடர்புடையதாகும். ஆனால் பிறக்கும் எபிரேய ஆண் பிள்ளைகளையெல்லாம் நைல் நதியிலே போட்டுவிடும்படி இடப்பட்ட பார்வோனின் கட்டளை மாபெரும் தீமையாயிருந்தது. எனவே மோசே பிறந்தபோது அவனது தாய் அவனுடைய ஜீவனை காப்பாற்றும்படி அவனை ஒரு கூடையிலே வைத்து நைல் நதியோரமாய் ஒளித்து வைத்திருந்தாள். பார்வோனின் மகள் அவனை கண்டு அதிசயமான தேவ வழிநடத்தலின்படி மோசைக்கு பாலூட்டி வளர்த்து வருமாறு அவனுடைய தாயையே நியமித்தாள். மோசே அரண்மனையில் வளர்ந்தான். ஆனால் அவன் எகிப்தில் நிஜ வாழ்வை கண்டபோது தன் சொந்த ஜனங்கள் நடத்தப்பட்ட விதத்தை பார்த்து கடும் கோபம் அடைந்தான். தான் ஏதாவது இதற்காக செய்ய வேண்டுமென்று எபிரேயர்களில் ஒருவனை கொடுமையாய் நடத்திய ஓர் எகிப்தியனை கொன்று போட்டான். இதை பற்றிய தகவல் வெளியே தெரிய வந்தபோது அவன் தன் உயிர் தப்ப ஓட வேண்டியதாயிற்று. அதன் விளைவாக மீதியான் தேசத்தில் அறியப்படாத ஒரு இடத்தில் குடியேறி சிப்போராலை மணந்து கொண்டு ஒரு மெய்ப்பனாக தன் ஜீவனத்தை அமைத்து கொண்டான். அரண்மனையில் தன் வாழ்க்கையை ஆரம்பித்த மோசே இப்பொழுது அறியப்படாத ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். உலக பிரகாரமான இன்றைய பல்கலைக்கழகம் போன்ற ஒன்றில் எந்த ஒரு மாணவனையும் போலவே மோசேயும் ஆபிரகாம் ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவனை பற்றி தன் தாயிடமிருந்து கேட்டறிந்த போதனைகளிலிருந்து மிகவும் வித்தியாசப்பட்டிருந்த நம்பிக்கைகள் மற்றும் தத்துவங்களுடன் போராடியிருப்பான். அரண்மனையில் எகிப்திய தேவதைகளான ஒசைரிஸ், ஹெக்கட், ஏபிஸ் மற்றும் ரா ஆகியவற்றின் வழிபாடுகளை பற்றி அவன் கற்றறிந்திருக்க வேண்டும். அநேக தெய்வங்களுக்குள் வேதாகமத்தின் தேவனும் ஒருவர் என்றும், நீங்கள் வணங்குகிற தெய்வமானது நீங்கள் வளர்க்கப்பட்ட கலாச்சாரத்தின் ஒரு பிரதிபலிப்பு மாத்திரமே என்றும் அனுமானித்துக் கொள்வது மோசேக்கு எளிதாக இருந்திருக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி 500 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆதலால் மோசேக்கு இருந்த மிகப்பெரிய கேள்வி தேவன் யார் என்பதாகும். இதன் விடையை அவன் எப்படி கண்டுபிடித்தான் என்னும் வரலாறு யாத்திராகமும் 3 காணப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே ஒரு முட்புதரில் அக்கினி பற்றியிருந்ததை கண்டான். ஆனால் அந்த அக்கினியானது அது பற்றியிருந்த முட்புதரை பட்சித்து போடவில்லை. அந்த அக்கினி தன்னில் தானே நின்று எரிகிறதாயிருந்தது. நெருப்பு ஜுவாலைகள் தங்களை தூண்டி எரிய விடுகிற எரிபொருள் தீர்ந்ததானால் அவிந்து போய்விடுகின்றன. ஒரு மெழுகுவர்த்தியானது மெழுகு தீரும் வரை மாத்திரமே எரிகிறது. பின்பு அதன் சுடர் அணைந்து விடுகிறது. ஆனால் இந்த ஜுவாலையோ மற்றவைகளைப் போல் இல்லை. அது தன் ஜீவனை தானே தற்காக்கிறதாயிருந்தது. மோசே ஒருபோதும் அதைப்போல் ஒன்றை கண்டதில்லை. மோசே கிட்ட நெருங்கி சென்றபோது தேவன் அக்கினியின் நடுவிலிருந்து அவனுடனே பேசினார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். பின்பு தேவன் தாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டுமென்று அவர் விரும்பியதான நாமத்தை வெளிப்படுத்தினார், இருக்கிறவராக இருக்கிறேன். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபு ஆகியோருக்கு தம்மையே வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்களது விசுவாசத்தை சார்ந்து அவர் இருக்கவில்லை. தொழில்கள் வாடிக்கையாளர்களை சார்ந்துள்ளன, பள்ளிகள் மாணவர்களை சார்ந்துள்ளன மற்றும் சபைகள் அங்கத்தினர்களை சார்ந்துள்ளன. ஆனால் தேவன் விசுவாசிகளை சார்ந்திருக்கவில்லை. தேவன் இருக்கிறார், அவர் தாமாகவே தமது சொந்த வல்லமையால் இருக்கிறார். அப்படி அவர் இருக்கிற காரணத்தால் நாம் அவரை விசுவாசித்தாலும் விசுவாசியாவிட்டாலும் அவர் எப்பொழுதுமே இருப்பார். தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். நாம் விரும்புகிறபடியெல்லாம் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபராக அவர் இல்லை. நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனை தாங்கள் நம்பவில்லை என்றோ, இயேசுவின் மூலமாக மட்டுமே ஜனங்களை இரட்சிக்கிற ஒரு தேவனை தாங்கள் நம்ப முடியாது என்றோ மக்கள் கூறும்பொழுது, அவர்கள் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அவர்கள் வேதாகமம் கூறும் தேவனை விரும்பவில்லை, அத்துடன் தங்களுக்கு அதிகம் விருப்பமாயிருக்கிற விதத்தில் வேறொரு தெய்வத்தை கண்டுபிடிக்க தீர்மானித்துள்ளனர் என்பதேயாகும். இது எவ்வளவு அவமரியாதையான குற்றம் என்பதை உணர்ந்து கொள்ள, ஒரு மனிதன் தன் மனைவியின் டிஜிட்டல் படத்தை திருத்தம் செய்து தான் விரும்பாத அனைத்து அம்சங்களிலும் மாற்றங்களை செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். அவள் சற்று எடை கூடியவளாக தோற்றம் அளிக்கிறாள். அதனால் அவன் அவளது உருவத்தை மறுசீரமைப்பு செய்கிறான். பிறகு அவன் விரும்பியபடி அந்த படம் உருவாகிற போது அவன் தன் மனைவியிடம், நீ இப்படி தோற்றமளிப்பதை தான் நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறான். அது மெய்யாகவே அவமரியாதையான கொடுங்குற்றம். அம்மனிதனின் மனைவி நன்றாக அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக, நான் யாராக இருக்கிறேனோ அதுதான் நான். நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறபடியான நபர் நான் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடும். அதைப்போலவே நாம் வேதத்தை திறந்து தேவனை குறித்து நமக்கு பிடிக்காதவற்றை பார்த்து நமக்கு மிகவும் பிரியமானதொரு உருவத்தில் அவரை மறுவடிவமைப்பது தேவனை ஆழ்ந்த விதத்தில் அவமதிப்பதாகும். தேவன் நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபராக இல்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். வேதாகமத்தின் தேவன் தம்மை நான் இருக்கிறேன் என்று கூறுவதெல்லாம் மிகவும் சரிதான். ஆனால் அவர் இருக்கிறார் என்றும் மற்ற தெய்வங்கள் இல்லை என்றும் நாம் அறிந்து கொள்வது எப்படி? வாதைகள் கூறும் விஷயமே அதுதான். தேவ ஜனங்களை போகவிட வேண்டுமென்ற தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய பார்வோன் மறுத்தான். அவன் தன் வாழ்வில் தேவனின் அதிகாரத்தை கண்டுணரவில்லை. ஒருவேளை அவன் தனக்கென்று சொந்தமாக கடவுள்கள் இருக்கிறார்கள் என்றும், மோசேயிடம் பேசிய தேவனுக்கு கீழ்ப்படிய தனக்கு எந்த அவசியமும் இல்லை என்றும் கருதி கொண்டிருந்திருக்கலாம். பார்வோன் தன் சொந்த தேவர்களையே வழிபட்டு கொண்டிருக்கலாம் என்று தொடர்ந்து நம்பிக்கொண்டிருந்த வரையிலும், ஒரே மெய்தேவனின் ஆளுகை அதிகாரத்திற்கு அவன் ஒருபோதும் தலைவணங்கவில்லை. ஆதலால் ஜீவனுள்ள தேவன் எகிப்திய தேவர்களின் பின்பாக இயங்கிக் கொண்டிருந்த வல்லமைகளை தாழ்த்தி வீழ்த்துவதன் மூலம் தாம் யார் என்பதை நிரூபித்தார். தேவன் சொன்னார், எகிப்து தேவர்களின் மேல் என் நீதியை செலுத்துவேன், நானே கத்த. ஒசைரிஸ் நைல் நதியின் கடவுள், ஹெக்கெட் பிறப்பின் கடவுள் மற்றும் ரா சூரிய கடவுள் உள்ளிட்ட பல எகிப்திய கடவுள்களை பற்றி மோசை கற்றறிந்ததை நாம் ஏற்கனவே கேட்டோம். இந்த தெய்வங்களுக்குள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை எகிப்துக்கு வருவித்தன என்பது இவை பற்றி பொதுவாக அறியப்படுவதாகும். வாதைகள் மோசைக்கும் பார்வோனுக்கும் இடையேயான ஒரு மோதல் மட்டுமே என்பதையெல்லாம் கடந்து அதிக அளவிலான அச்சுறுத்தும் ஆபத்துக்களை கொண்டிருந்தவைகளாயிருந்தன. தேவன் பார்வோனிடம் குறிப்பாக, நைல்தான் உன்னை தாங்குகிறது என்று சொல்லிக்கொண்டு நீ ஒசைரிஸை வணங்குகிறாய். ஆனால் நான் நைல் நதியை ஜீவனற்ற சேரும் சகதியுமாக மாற்றுவேன். பிறப்பின் தெய்வமாக தவளைப்போல் சித்தரிக்கப்படும் ஹெக்டை நீ வணங்குகிறாய். ஆனால் அவளை ஒருபோதும் அறிந்திராமல் இருந்தால் நன்றாயிருக்கும் என்று நீ விரும்பும் அளவுக்கு நான் திரளான தவளையை பிறப்பிப்பேன். சூரியன் உன்மேல் பிரகாசிப்பான் என்று சொல்லிக்கொண்டு நீ ரா தெய்வத்தை வணங்குகிறாய். ஆனால் நான் சூரியனை இருளாக மாற்றிவிடுவேன். நீ என்னுடைய ஸ்தானத்தில் வைத்திருந்ததெல்லாம் உனக்கு வாதையாக மாறிப்போகும் என்று சொன்னார். யாத்திராகம புத்தகத்தின் தொடக்கத்தில் எழுந்த மிகப்பெரிய கேள்வி எதுவெனில், துன்புறும் தம் ஜனங்களை தேவனால் தப்புவிக்க முடியுமா? அப்படியே அவரால் முடிந்தாலும் அவர் செயல்பட போதுமான கரிசனம் காட்டுவாரா என்பதுதான். இன்றும் கூட உலகில் நம்மை சுற்றி எழும் துன்பங்களை காணும் பொழுது நாம் அதே கேள்விகளை தான் கேட்கிறோம். தேவன் இந்த கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன். பார்வோன் தன் அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பினால் அல்லது தீமை அளிக்கப்பட்டால் மட்டுமே தேவ ஜனங்கள் அடக்கு முறையிலிருந்து காப்பாற்றப்பட முடியும். ஜனங்களை போக விடுமாறு பார்வோனுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆனால் அவன் மறுத்தான். தேவன் முதல் வாதையை அனுப்பினார். ஆனால் அவன் துளி அளவும் அசையவில்லை. மேலும் வாதைகள் தொடர்ந்தன. பார்வோன் எதிர்த்து நின்ற ஒவ்வொரு முறையும் அவனது எதிர்ப்புக்கான விலைக்கிரயமும் உயர்ந்து கொண்டே போனது. நமது உலகம் சார்ந்த சமுதாயம் கூட தேவனை எதிர்ப்பதை தன் உரிமையாக கருதுகிறது. காரணம், தேவன் நியாயத்தீர்ப்பை வழங்குவார் என்பதை அது நம்பவில்லை. ஆனால் தேவன் தீமையை அழித்து விடுவார் என்பதை வாதைகள் சுட்டி காட்டுகின்றன. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு இரட்சகர் ஏன் தேவை என்பது உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். எகிப்தின் மேல் கடைசி வாதை வந்தபோது தமது ஜனங்கள் பாதுகாக்கும்படி தேவன் ஒரு வழி உண்டாக்கினார். ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். 4 நாட்கள் அதை வைத்திருந்து அதன் பின்பு அதை அடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தமானது ஒவ்வொரு வீட்டின் வாசல் நிலைக்கால்களிலும் பூசப்பட வேண்டும். தேவன் சொன்னார், இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். மோசே தேவனின் சத்தத்தை கேட்டான். இந்த பயங்கரமான இரவிலே குடும்பங்கள் பாதுகாக்கும்படியாக தேவன் ஒரு வழியை அருளியிருக்கிறார் என்று அறிந்து கொண்டான். பலியிடப்பட்ட ஒரு மிருகத்தின் இரத்தத்தின் மூலம் விடுதலைக்கான வழி உண்டாயிருந்தது. மோசே வீடு வீடாக சென்று, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறீர்களா? அது உங்கள் வீட்டு கதவின் மீது இருக்கிறதா? நியாயத்தீர்ப்பின் நாள் வருகிறது. தேவன் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று கூறியிருக்கிறார். தேவனை அவரது வார்த்தையின்படியே ஏற்றுக்கொண்டு அவரது கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வீட்டின் வாசல் நிலைக்கால்களில் அந்த இரத்தத்தை பூசுங்கள். ஏன் இதை இன்னும் நீங்கள் செய்யவில்லை என்று கேட்பதை சித்தரித்து பார்த்து கொள்ளுங்கள். தேவன் ஒரு முறை கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அளவுக்கு ஜபங்களை நீங்கள் ஏறெடுத்தால் நான் உங்களை கடந்து போவேன் என்று சொல்லவில்லை என்பதை கவனியுங்கள். அவர் நீங்கள் நேர்மையாயிருந்தால் நான் உங்களை கடந்து போவேன் என்றும் கூறவில்லை. அவர் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் என்று சொன்னார். இறுதி வாதை வந்த அன்று ஜனங்களில் சிலர் தங்கள் வீட்டுக் கதவுகளை அண்ணாந்து பார்த்து, தேவனின் நியாயத்தீர்ப்பின் சூறாவளி வெளிப்பட்ட போது என்ன நடக்குமோ என்று யோசித்திருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அவர்கள் பின்பற்றி தொடர வேண்டியிருந்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தை மட்டுமே. 20 லட்சம் மக்கள் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். அதனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பினுடைய பாதுகாக்கப்பட்டார்கள். வேதாகமத்தின் சரித்திரம் முழுவதிலும் இரத்தம் பற்றிய கருப்பொருள் வழிந்தோடிக்கொண்டே இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் பாவம் செய்தபோது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். முதன் முதலில் பாவம் நுழைந்த அன்றைய தினத்திலேயே தேவன் ஒரு மிருகத்தை அடித்தார் என்பதே அதன் அர்த்தமாகும். கீழ்ப்படியாமை மரணத்துக்கு நேராக எடுத்துச் செல்லும் என்று தேவன் ஆதாமிடம் கூறினார். அப்படியே அன்று தோட்டத்தில் ஒரு மரணம் நேரிட்டது. ஆதாமின் ஜீவன் காப்பாற்றப்பட்டது, அதற்கு பதிலாக ஒரு மிருகம் மரித்தது. ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் சரித்திரத்திலும் இதேவிதமான காரியத்தை நாம் காண்கிறோம். ஈசாக்கிற்கு பதிலாக பலியிடப்பட ஒரு மிருகத்தை தேவன் அருளினார். இப்பொழுது எகிப்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். தேவன் அதே செய்தியை ஒரு புதிய தலைமுறைக்கு போதித்து கொண்டிருந்தார். அவர், நீங்கள் நியாயத்தீர்ப்பிலிருந்து இன்னொருவரின் மரணத்தினால் காக்கப்படுவீர்கள். அதில் இரத்தம் சிந்துதல் சம்பந்தப்பட்டிருக்கும். அது ஆதாமுக்கும் ஆபிரகாமுக்கும் அப்படிதான் நிகழ்ந்தது, அது உங்களுக்கும் அப்படியே நிகழும் என்று கூறினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலியிடுதல் இயேசுவின் வருகையை சுட்டிக்காட்டி முன்னறிவித்தது. யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்டபோது, அவன், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றான். அனைத்து தீமைகளையும் தேவன் அழித்து தீர்கிறதான கடைசி நியாயத்தீர்ப்பினூடாக நாம் காப்பாற்றப்படும்படிக்கு அவர் அருளிய ஆட்டுக்குட்டி இயேசுவே. எகிப்திலிருந்து புறப்பட்ட விடுதலை யாத்திரைக்கு 1500 வருடங்களின் பின் இயேசு தம் சீஷர்களுடன் பஸ்காவை கொண்டாடினார். போஜன வேளையின் போது அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். இதன் மூலம் இயேசு தம் சீஷர்களிடம், எகிப்தில் தேவஜனங்களை விடுவித்து காத்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தைப் போலவே தம்முடைய சொந்த இரத்தம் கடைசி நாளில் நியாயத்தீர்ப்பிலிருந்து அவர்களை விடுவிக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தார். வேதாகம கதையின் முடிவிலே, மகா திரளான பெருங்கூட்டமாகிய ஜனங்கள் சந்தோஷத்தினால் நிரம்பியவர்களாக தேவ சமூகத்தில் நின்றிருக்க காண்கிறோம். யார் இந்த ஜனங்கள்? அவர்கள் யாவரும் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது, பழைய ஏற்பாட்டிலுள்ள மிருக பலிகளின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் பலியின் அவசியத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள தமது ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அவர் தேவனின் நியாய தீர்ப்பு உங்கள் மேல் விழுந்து விடாதிருக்க அதை தம்மேல் சுமந்து கொண்டார். ஆனால் பஸ்காவில் நிகழ்ந்தது போலவே இரத்தம் சிந்தப்படுவது மட்டுமின்றி அது பூசப்படவும் வேண்டும். தேவஜனங்கள் தங்கள் வீடுகளின் வாசல் நிலைக்கால்களில் இரத்தத்தை பூசியதான நிகழ்வில் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் தேவையாயிருந்தது. அவ்விதமாகவே இயேசுவின் இரத்தத்தின் இரட்சிக்கும் வல்லமை உங்கள் விசுவாசத்தின் மூலமாக உங்கள் மீது பூசப்படுகிறது.